வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
விவசாயி விவசாயி
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சொட்டு நீர் உரப்பாசனம் பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் பவானி சாகரில் அமைந்திருக்கும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு நாமும் பயன்பெறலாம். வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். பவானி சாகரில் பணிபுரிகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சொட்டு நீர் உரப்பாசனம். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இந்த சொட்டு நீர் உரப்பாசனம். சொட்டு நீர் பாசனத்தை பற்றி அனைவரும் மறந்திருப்போம். அதில் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துவதன் மூலம் நமது 40-50% நம்மால் நீரை சேமிக்க முடியும். சொட்டு நீர் உரப்பாசனம் என்றால் என்ன என்று பார்த்தால், சொட்டு நீர் உரப்பாசனம் என்பது பாசன நீரோடு உரங்களையும் கலந்து சமச்சீராக அளிப்பதாகும். சொட்டு நீர் பாசனம் மற்றும் நுண் தெளிப்பு பாசன முறைகள் அறிமுகமானதிலிருந்தே நீருடன் உரமளிக்கும் முறை மிக சுலபமாகிவிட்டது. பொதுவாக இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பில் உரத்தொட்டி, உரச்செலுத்தி, வெஞ்சுரி போன்றவற்றில் ஏதாவது ஒரு கருவியின் மூலம் உரம், நுண்ணூட்டச்சத்து, பூச்சி, பூஞ்சான் மற்றும் களைக்கொல்லிகளை செலுத்துவது மேம்பட்ட முறையாக விளங்குகின்றது. சாதாரணமாக உரங்களை நாம் நேரடியாக மண்ணில் இடுவதால் சுமார் 50 விழுக்காடு சத்துக்கள் மட்டுமே பயிருக்கு கிடைக்கின்றது. எஞ்சிய 50 விழுக்காடு சத்துக்கள் வீணாகின்றன. ஆனால் சொட்டு நீர் உரப்பாசனத்தில் திரவ உரங்கள் அல்லது நீரில் கரையும் உரங்களை அளிப்பதால் உர உபயோகத்திறன் 80-90 விழுக்காடு வரை அதிகரிக்கின்றது. இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தின் பயன்கள் என்னவென்று பார்த்தால், சொட்டு நீர் மூலம் உரம் அளிக்கும் போது நீரும் உரமும் செடிகளின் வேர்ப்பாகத்திற்கு நேரடியாக சென்றடைகின்றது. இதனால் பயிர்கள் வேர்களின் மூலம் வேண்டிய சத்துக்களை மிக எளிதாக எடுத்துக்கொள்கின்றன. சொட்டு நீர் உரப்பாசனத்தில் பயிருக்கு தேவையான அளவு நீரையும் உரத்தையும் துல்லியமாக நாம் கணக்கிட்டு அளிக்க முடியும். மற்றும் பயிருக்கு தேவையான சத்துக்களை பயிர்களின் பல்வேறு வளர்ச்சி காலகட்டங்களில், அதாவது விதைக்கும் போது அதிக மணச்சத்து, வளர்ச்சி அடையும் பருவத்தில் தலை மற்றும் சாம்பல் சத்து, மற்றும் முதிர்ச்சி பருவத்தில் சாம்பல் சத்து போன்றவற்றை தேர்வு செய்து பயிரின் தேவைக்கேற்ப நாம் அளிக்க முடியும். அனைத்து செடிகளுக்கும் உரம் சீரான நீருடன் கலந்திருக்கப்படுவதால் 25-50 விழுக்காடு அதிக விளைச்சல் கிடைக்கின்றது. உர உபயோகத்திறன் சுமார் 80-90 விழுக்காடு வரை இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் மூலம் கொடுக்கும்போது ஏற்படுவதால் பரிந்துரைக்கப்படும் உர அளவில் குறைந்தபட்சம் சுமார் 25 விழுக்காடு நம் உர சேமிப்பும் பெறலாம். சொட்டு நீர் உரப்பாசனத்தில் மட்டுமே நுண்ணூட்டு சத்துக்களை திறம்படி அளிக்க முடியும். மற்றும் திராட்சை, வாழை போன்ற பல வகை மரங்கள் மற்றும் காய்கறி பயிர்கள் சாம்பல் சத்து அதிகம் கொண்ட உரங்களை தேர்வு செய்தளிப்பதால் விளைபொருள் தரம் மேம்பாட்டின் மூலம் அதிக விலையும் பெற முடியும். இம்முறையில் நீர் சேமிப்போடு நேரம், ஆற்றளவு மற்றும் மின்சக்தி ஆகியவை கணிசமாக குறைக்கப்படுகின்றது. சொட்டு நீர் பாசனத்தில் அளிக்கப்படும் உரங்கள் என்று பார்த்தால், சொட்டு நீருடன் அளிக்க யூரியா, பொட்டாஷ் தவிர இதர சிறப்பு உரங்களும் தற்போது கிடைக்கின்றன. பொதுவாக சொட்டு நீரில் அளிக்கப்படும் உரங்கள் நீரில் முற்றும் கரையும் தன்மை கொண்டிருக்க வேண்டும். சாதாரணமாக யூரியா, பொட்டாஷ் போன்ற உரங்கள் எளிதாக கரையக்கூடியவை. தலை மற்றும் சாம்பல் சத்துக்களை பயிருக்கு அளிக்க இவ்வகை உரங்களை நாம் பயன்படுத்தலாம். சூப்பர் பாஸ்பேட் உரத்தை சொட்டு நீரில் அளிக்க பயன்படுத்த முடியாது பொதுவாக. ஆனால் டையமோனியம் பாஸ்பேட் உரத்தை நன்கு கரைத்து தெளிந்த நீரை நாம் பயன்படுத்தலாம். பாஸ்பாரிக் அமிலம் திரவ வடிவில் கிடைப்பதால் மணிச்சத்தை எளிதாக அளிக்கலாம். மணிச்சத்து என்று எடுத்துக்கொண்டால், மணிச்சத்து தேவையை பாஸ்பாரிக் அமிலம், மோனோ அமோனியம் பாஸ்பேட், டையமோனியம் பாஸ்பேட் போன்ற உரங்களின் மூலம் நாம் பூர்த்தி செய்யலாம். சாம்பல் சத்து என்று எடுத்துக்கொண்டால், சாம்பல் சத்திற்கு ஏற்ற உரங்களாக பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் சல்ஃபேட் மற்றும் மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். நுண்ணூட்ட சத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால், நுண்ணூட்ட உரங்களான இரும்பு, மாங்கனீஸ், சுத்தநாகம், தாமிரம் போன்றவற்றை பாசன நீரில் கலந்து அளிக்கலாம். சொட்டு நீர் உரப்பாசன கருவிகள் என்னென்றவற்றெல்லாம் உள்ளன என்று பார்த்தால், பொதுவாக வெஞ்சுரி கருவி, உரத்தொட்டி மற்றும் உரச்செலுத்தி போன்ற 3 பிரதான உரக்கருவிகளை பயன்படுத்தி சொட்டு நீர் உரப்பாசனம் செய்யலாம். இன்று வெஞ்சுரி என்று பார்த்து கொண்டால், இந்த வெஞ்சுரி கருவியை நாம் சொட்டு நீரின் பிரதான குழாய்க்கு இணையாக அமைக்க வேண்டும். இக்கருவி மிகவும் உபயோகத்திற்கு எளிதாகும், அதிக செயல்திறன் கொண்டது மற்றும் விளைவும் மலிவாக இருக்கின்றது. சிறிய அளவு பாசன நிலப்பகுதிகளுக்கு இது மிகவும் ஏற்றது. இது தண்ணீரின் வேறுபட்ட அழுத்தத்தால் இயங்குகின்றது. வெஞ்சுரியின் மூலம் பயிர்களுக்கு உரம் அளித்த பின் சுமார் 10-15 நிமிடம் நல்ல நீர் விடப்பட வேண்டும். இதனால் வெஞ்சுரியில் உள்ள அடைப்புகள் நீங்கும். இந்த வகை கருவியால் மொத்த நீரோட்ட அழுத்த விரயம் அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த அமைப்பிற்கு ஏறக்குறைய ரூபாய் 2000 வரை செலவாகும். அடுத்து உரத்தொட்டி. இந்த உரத்தொட்டி பிரதான குழாயில் வடிகட்டிகளுக்கு முன்பாக இணைக்க வேண்டும். தேவைப்படும் உரங்களை உரத்தொட்டியில் இடும்போது பிரதான குழாயில் செல்லும் நீர் தொட்டி வழியாக உரத்தை கரைத்து பின் பாசன நீரோடு உரத்தை எடுத்து செல்லும்படி அமைக்கப்பட வேண்டும். இந்த உரத்தொட்டியில் திட உரவங்களை கூட பயன்படுத்தலாம். உரத்தொட்டியை உபயோகிக்கும் போது ஏற்படும் மொத்த நீர் அழுத்த விரயம் வெஞ்சுரி கருவியை காட்டிலும் குறைவு. இந்த வகை உரத்தொட்டியின் விலை ₹3000 முதல் ₹4000 வரை இருக்கின்றன. 60 லிட்டர் முதல் 160 லிட்டர் வரை கொள்ளளவு கொண்ட உரத்தொட்டிகள் தற்போது மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. நம் உரத்தொட்டியை பயன்படுத்தும் போது தொட்டியின் வாயை கண்டிப்பாக இறுக்கமாக மூடிவிட வேண்டும். அடுத்து உரச்செலுத்தி. இந்த கருவியை இயக்குவதற்கு தனியாக மின்சக்தி தேவைப்படாது. குழாயில் செல்லும் பாசன நீரின் அழுத்தத்தை கொண்டே இயங்க உள்ளது. உரக்கரசலை எடுத்து செல்லும் அளவு குழாயில் செல்லும் பாசன திட்டத்திற்கு ஏற்றவாறு இதை அமைக்க வேண்டும். இதனால் நீர் மற்றும் உரத்தின் விகிதாச்சாரம் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கும். எனவே ஒவ்வொரு செடிக்கும் அளிக்க வேண்டிய உரத்தின் அளவை துல்லியமாக நாம் அளிக்க முடியும். இந்த உரச்செலுத்தியில் திரவ அல்லது நீரில் முற்றிலும் கரையும் உரங்களை மட்டுமே நம்மால் பயன்படுத்த முடியும். இக்கருவியை இணைப்பதால் பாசன குழாயில் செல்லும் நீரோட்ட அழுத்த இழப்பு மிகவும் குறைவு. நீரோட்டத்தை அளவை பிஸ்டலில் ஏற்படும் கிளிக் எண்ணிக்கையை கொண்டு நாம் கணக்கிடலாம். நீர் குழாயின் உள்ளே செல்லும் அளவை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு தேவையான சதவிகிதத்தில் உரத்தை உள்ளுக்கும் அளவையும் சரியலாம். அதிக பரப்பளவு நிலங்களாக இருந்தால் இக்கருவி மிகவும் பொருத்தமானது. இதன் விலை 12,000 முதல் 15,000 வரை உள்ளது. கரையும் திற ரசாயன உரங்கள் என்று பார்த்தால் பெயருக்கிற்றவாறு கரையும் திற ரசாயன உரங்கள் 100% எளிதில் நீரில் கரையக்கூடியன. பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் கால்சியம் நைட்ரேட் கரையும் உரங்களில் மட்டுமே சொற்ப அளவு நீரில் கரையாமல் இருக்க வாய்ப்புண்டு. பெரும்பாலான கரையீரன் கொண்ட திட உரங்களை நுண்பாசன முறையில் முழுமையாக சுலபமாக அளிக்க முடியும். இத்தகைய உரங்களை நீரில் கரைத்து இலைவழியையும் தெளித்து செடிக்கு கொடுக்க முடியும். பொதுவாக நீர்வழி உரங்களை நீரில் கரைக்கும் போது நாம் கவனிக்க வேண்டியவை என்று பார்த்தால், நைட்ரேட் உரங்களை தலைச்சத்தாக பயன்படுத்தும் போது வேர் மூலம் நைட்ரேட் சத்து தண்டு மட்டும் இலைக்கு செல்கின்றது. இங்கு நைட்ரேட் ரிக்டேஸ் என்சைம்களின் உதவியுடன் நைட்ரேட் சத்து அமோனியாவாக மாறி பின் செடிக்கு பயன்படுகிறது. இந்த இளஞ்செடிகள் 1 மாதத்திற்கு குறைவாக இருக்கும்போது அவற்றில் நைட்ரேட் டெக்டேஸ் என்ற என்சைம் இருக்காது. எனவே நடவு செய்த 1 மாதம் வரை உள்ள இளஞ்செடிகளுக்கு தலைச்சத்தினை அமோனியம் வடிவில் உள்ள உரமாக இட வேண்டும். செடி வளரும் போது நைட்ரேட் சத்து விரைவில் செடியை எடுத்துக்கொள்வதுடன் செடியின் உள்ளேயும் விரைவில் நகரும் தன்மை கொண்டது என்பதால் வேர் எளிதாக உறிஞ்சிக்கொள்ளும். எனவே தலைச்சத்தினை அம்மோனியம் மற்றும் நைட்ரேட் வடிவில் 40-60% என்ற வகையில் நாம் பயன்படுத்தலாம். உரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் விட்டு கரைக்க வேண்டும். நீரை உரத்தில் ஊற்றி கரைக்கக்கூடாது. குறிப்பாக அமில திரவ உரங்களை நீரில் ஊற்றி கரைக்க வேண்டும். அடுத்து சல்பேட் உள்ள நீரில் கரையும் உரங்களை கால்சியம் மற்றும் உள்ள உரங்களுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் கால்சியம் சல்ஃபேட் எனப்படும் ஜிப்சம் உருவாகி அடியில் தங்கிவிடும். அடுத்து கடினத்தன்மையுள்ள நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தும் போது சல்பேட் பாஸ்பேட் போன்ற உள்ள உரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் கடினநிலை நீரில் உள்ள கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்றவை நீரில் உள்ள சல்ஃபேட் மற்றும் மக்னீசியம் போன்றவுடன் இணைந்து ஜிப்சம் மற்றும் எப்சம் போன்ற உப்புகளாக படிந்துவிடும். பாசன நீரின் அமிலக்காரத்தன்மை அதாவது pH குறைவாக இருக்கும்போது மட்டுமே பாஸ்பாரிக் அமிலத்தை நம் மணிச்சத்தாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நீரின் அமிலக்காரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது ஜிப்சம் மற்றும் எப்சம் உப்புகளாக மாறி அடியில் தங்கிவிடும். பொட்டாசியம் உரங்கள் பொதுவாக நீரில் எளிதாக கரையக்கூடியவை. ஆனால் பொட்டாசியம் சல்ஃபேட் பயன்படுத்தும் போது நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்கள் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் பொட்டாசியம் சல்ஃபேட் உரத்தின் கரைதினை மிகவும் குறைவு. அதிலும் கடின நீரில் கால்சியம் மக்னீசியம் ஆகியவற்றுடன் இணைந்து கரையாமல் அடியில் தங்கிவிடும். உரப்பாசனத்தை எப்படி அளிக்க வேண்டும் என்றால், நீர்வெளி உரங்களின் கரைதிறன் வேறுபடுவதால் நீர் உரப்பாசனம் செய்யும் போது கரையும் உரங்களை தனித்தனியாக நீரில் கரைத்து பின் அவற்றை உரத்தொட்டியில் ஊட்ட வேண்டும். மேலும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து கரைக்கும் போது சில சமயங்களில் அவை இணைந்து வேதிவினை புரிந்து படிகங்கள் உருவாகி அடியில் தங்கிவிட வேண்டும். எனவே இவற்றை தனித்தனியாக கரைக்க வேண்டும். உரப்பாசனம் அளிக்கும் நாளில் நீர்ப்பாசனம் செய்யும் நேரத்தை 3 பிரித்து கொள்ள வேண்டும். முதல் பாக நேரத்தில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். 2 நேரத்தில் உரப்பாசனம் அளிக்க வேண்டும். 3 நேரத்தில் மீண்டும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நீர்ப்பாசனம் தரப்பட வேண்டிய நாளில் முதல் 1.5 மணி நேரம் பொதுவாக சொட்டு நீர்ப்பாசனம் செய்தாக வேண்டும். மண் நன்கு ஈரமாகிவிடும். பின் கரைத்து வைக்கப்பட்ட உரநீர் கரைசலை உரத்தொட்டியில் ஊற்றி 15 கொடுக்க வேண்டும். அப்போது உரநீர் ஈரமண்ணில் விழுந்து சீராக பரவும். எந்த இடைவெளியில் செடிகள் நடவு செய்திருந்தாலும் உரநீர் செடிகளுக்கு எளிதாக கிடைக்கும். நீர் உரப்பாசனம் குறுகிய கால பயிர்களுக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறையும், பொது அதிக வயதுள்ள பயிர்களுக்கு 5 நாட்களுக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம். இவ்வாறு சொட்டு நீர் உரப்பாசனம் மூலம் உரங்களை கொடுத்து விவசாயிகள் பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சொட்டு நீர் உரப்பாசனம் பற்றி விரிவான தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.